கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாடும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்ற இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இச்சிறியோருள் ஒவ்வொருவரும் நெறிதவறி போகக்கூடாது என்பது தந்தையினுடைய திருவுளம் என்பதை நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். கடவுள் நம்மை தேடி வருகிறார், நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 47 வாசிக்கிறோம். நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் என்றால் அவருக்கு செவி கொடுப்பீர்கள் என்று அங்கு யோவான் மிக அழகாக குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய உருவிலும் சாயலுமாக உண்டாக்கப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளாக கூடிய உரிமையை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும் உரிமையை நாம் பெற வேண்டுமெனில் நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், நெறிதவறி போகக்கூடாது என்பதை இன்று நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய கடவுளுக்கு செவி கொடுக்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவையான வல்லமையை தாரும், பொறுப்புணர்வை தாரும் என்று சொல்லி இந்த பலியில நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும்
சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா உமது மீட்பை பூவுலகின் கடையெல்லை வரைக்கும் அறிவித்தீரே, அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மாட்சியை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்நோக்கிட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 40 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய்ப் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொளி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல், எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே, ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கும். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார், அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார், அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன, ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. வாழ்வின்படி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா, என் வாழ்வின்படி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. உயிரே இறைவா, உன் அருளின்றி நான் ஏது, உன் அருளின்றி நான் ஏது. என் வாழ்வின்படி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகேனில் நீருப்ப பயமே இல்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகேனில் நீருப்ப பயமே இல்லை. அன்பே இறைவா, துணையாய் வருவாய். அன்பே
துணையாய் வருவாய் உயிரை உறவே என் இறைவா உயிரே உறவே என் இறைவா என் வாழ்வின் வழி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீரே செய்ய கலைமான்கள் தேடுகின்ற நீரோடையாய் என்னோடு நீருக்க தவிப்பே இல்லை கலைமான்கள் தேடுகின்ற நீரோடையாய் என்னோடு நீருக்க தவிப்பே இல்லை அன்பே இறைவா அரணா வருவாய் அன்பே இறைவா அரணாய் வருவாய் உயிரே உறவே என் இறைவா உயிரே உறவே என் இறைவா என் வாழ்வின் வழி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீரே செய்ய என் வாழ்வின் வழி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீரே செய்ய உயிரே இறைவா உன்னருளின்றி நான் ஏது உன்னருளின்றி நான் ஏது என் வாழ்வின் வழி என் வழியின் ஒளி என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா Hallelujah 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 ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது இதோர் அவர் நம்மை மீட்க வருகிறார் அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம்மான்மாவோடும் இருப்பாராக
மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாட்சி உமக்கே
மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 12-14 வரை இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக பல்வேறு விதமான தயாரிப்புகளை நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவருமே மேற்கொண்டிருப்பீர்கள். எங்கு உடைகள் வாங்கலாம், எப்படிப்பட்ட உணவுகளை நாம் வந்து தயாரிக்கலாம் என்று பல்வேறு விதமான வெளி அடையாளங்கள் தொடர்பான ஒரு தயாரிப்புகள், அதோடு சேர்ந்து நம்முடைய உள்ளத்தை தயாரிப்பதற்காக நம்முடைய கத்தோலிக்க திருவை இந்த திருவருகை காலம் என்கிற ஒரு காலத்தை நமக்கு வந்து ஏற்பாடு செய்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு அதற்கு உரிய தகுந்த வாசகங்களை நமக்கு வந்து மிக அழகாக நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த வாசகங்களை ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறப்ப அதை வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அப்படின்னாவே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய ஒரு பொருளாக நாம் வந்து பார்க்கின்றோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கக்கூடிய கடவுளுக்கு நாம் எப்படி பதில் கொடுக்கணும், செவி கொடுக்கணும், நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளணும் என்பதை இன்றைய முதல் வாசகமும் சரி அதே போல் நற்செய்தி வாசகமும் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றது. குறிப்பாக 100 ஆடுகள், அதில் 1 ஆடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆயர் என்ன செய்கிறார், 99 ஆடுகளை அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு ஆடை தேடி செல்கிறார். அப்போ அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு விதமான நிறைவு மகிழ்ச்சி தான் நற்செய்தி வாசகத்தில் நாம் வந்து பார்க்குறோம். அந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து முடி, அதோடைய வந்து தோல் அது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அப்போ அந்த ஆயன் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் பீரியாடிக்கலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அது வந்து ட்ரிம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதோடய முடி அதிகமாக வளர்ந்து அந்த நகங்கள் அதிகமாக வளர்ந்து அந்த ஆட்டினுடைய இடையை விட அதிகமாக அது வந்து இருக்குமா. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஆயன் அந்த ஆடுகளை வந்து ஒன்று ஒன்றாக அழைத்து ட்ரிம் பண்ணுவாங்க. இது நம்ம வந்து யூடியூப்லலாம் பார்க்கலாம். எதற்காக அப்படி ட்ரிம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆடு நீண்ட நாட்களோடு நல்ல நீடிய ஆயுளோடு அது வாழணும், நல்ல உடலுள்ள சுகத்தோடு இருக்கணும் என்பது தான். அது நம்முடைய ஊர்களில் பார்ப்போம். அந்த ஆயன் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவை கொடுப்பார். ஒருவேளை காயப்பட்டாங்க அப்படின்னா அந்த ஆட்டுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கக்கூடிய நம்ம வந்து பார்க்குறோம். இது நமக்கு யதார்த்தமான ஒரு வாழ்வியல் நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை. ஒருவேளை அந்த ஆடு அந்த ஆயனை விட்டு தவறி செல்கின்ற பொழுது அதனால் அந்த முடியுடைய அடர்த்தி அதிகமாகி நடக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து அது அனுபவிக்க நேரிடும். அப்போ ஒருவேளை அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டதென்றால் அந்த ஆட்டுக்கு வந்து அந்த பராமரிப்பை செய்கிறாங்க, அது மீண்டுமாக இழந்த பொழிவை மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறது. இது ஒரு ஆட்டினுடைய வாழ்வில் நாம் வந்து பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த சிந்தனையைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நாம் வந்து பார்க்குறோம். 100 ஆடுகள், அந்த 100 ஆடுகளில் 1 ஆடு காணாமல் போயிடுச்சு. அந்த ஆயன் என்ன செய்கிறார், அந்த ஆட்டை தேடி செல்வார். நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா திருப்பாடல் 23 நம்ம ரொம்ப அழகாக வந்து பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு வந்து ஆயராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த ஆடுகள் கவலைப்பட்டதே கிடையாது. அந்த ஆயனை நம்புகின்ற பொழுது அது முழுமையாக நம்புகின்றன. அதற்கு வந்து அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா, தண்ணீர் கிடைக்குமா, அதை பற்றியெல்லாம் அந்த ஆடுகள் வந்து கவலைப்பட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஆயன் இருக்கிறார், ஒரு எஜமான் இருக்கிறாரு. அந்த எஜமான் என்னை வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து என்ன செய்வார், மேய்ச்சலுக்கு வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போவார், எனக்கு தேவையான உணவு கொடுப்பார், எனக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகள் அந்த ஆயனை முழுமையாக நம்புகின்றன. அந்த ஆயன் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய பராமரிப்பிற்கு கீழ் இருக்கக்கூடிய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவை வந்து கொடுக்கிறார். அதனுடைய எதிர்பார்ப்புகளை, அந்த ஆடுகளுடைய எதிர்பார்ப்புகளை, அந்த உடல் பசியினை அல்லது உடல் தேவைகளை அவங்க வந்து நிறைவேற்றக்கூடியவராக அந்த ஆயன் இருக்கிறார். அப்படி கூட்டத்தில் இருக்கக்கூடிய 1 ஆடுகள் காணாமல் போயிட்டாலும் அதான் பார்க்குறோம் பாருங்கள் திருப்பாடல் 23, அதாவது என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமணத்தைலம் பூசுகின்றீர். அதே போல் நீர் மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிடுக்கும் வஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும் என்று அவங்க கூறுகிறான். ஒருவேளை அந்த கூட்டத்தை விட்டு அந்த ஆடுகள் தெரிந்தோ அல்லது விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ அந்த கூட்டத்தை விட்டு வழிதவறி செல்கின்ற பொழுது அது காடு மேடு பள்ளங்கள் என்று அலைந்தாலும், ஒருவேளை காட்டு விலங்குகள் வந்து அந்த ஆடுகளை தாக்க நேர்ந்தாலும் அந்த ஆடுகள் பயப்படுவதில்லை. ஏன் அப்படின்னா அந்த ஆயன் தன்னை தேடி வருவார். ஒருவேளை நான் காயப்பட்டாலும் என்னை அவருடைய தோளில் சுமந்து செல்வார். சுமந்து சென்று என்னுடைய காயங்களுக்கு மருந்து போடுவார், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்பது தான் இந்த திருப்பாடல் 23 நாம் வந்து பார்க்கிறோம். எதிரிகள் சூழ்ந்தாலும் அந்த ஆடுகள் அந்த எதிரிகளை குறித்து கவலைப்படுவதில்லை. நச்சினுடைய பின்புலமாக இந்த திருப்பாடல் 23 பின்புலமாக நாம் வந்து பார்க்கிறோம். இதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து தொடர்புபடுத்தி பார்க்கிறோம். ஐந்தறிவு படைத்த விலங்கு அந்த ஆடுகள், அதற்கு பாருங்க, தன்னுடைய ஆயனை முழுமையாக நம்புகின்றன. ஆனால் கடவுளுடைய உரிவிலும் சாயலுமாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி கடவுளுடைய உரிவிலும் சாயலுமாக படைக்கப்பட்ட நாம் பல நேரங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஆயனை நம்புவதில்லை. கடவுள் நம்ம இப்போ இந்த உலகத்தில் வந்து படைத்திருக்கிறார், அவருடைய உருவிலும் சாயலுமாக உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியும் எனக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும், என்னுடைய எதிர்பார்ப்புகளை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த ஆயனுக்கு தெரியும். அதனால் அந்த ஆயனை நீங்கள் வந்து முழுமையாக நம்புங்க, அவர் விட்டு நீங்கள் வந்து வழிதவறி போயிடாதீங்க என்பதை தான் இன்றைய நச்சிதி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஒருவேளை ஆண்டவர் எனக்கு நாம் எதிர்பார்த்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு செய்யலை அப்படின்னாலும், நம்ம அவர் விட்டு விலகி சென்றாலும் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காத ஒரு விதமான விரக்தியை நாம் வந்து அனுபவிக்க நேரிடும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரா? நிச்சயமாக விடமாட்டார். ஒரு ஆயின் எப்படி தன்னுடைய ஆடுகளை தேடி செல்கின்றாரோ அதே போல் நம்மை தேடி வருவார், நமக்கு ஒரு வளமான வாழ்வை கொடுப்பார். நம்மை மீட்டெடுப்பதன் வழியாக அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிறைவு உண்டு என்பதைத்தான் நற்செய்தியினுடைய ஒரு சாராம்சமாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ நற்செய்தி கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கணும். ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார், நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கிறோமா? அவருடைய வார்த்தையை நாம் வந்து முழுமையாக நம்புகின்றோமா? இதான் வந்து பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 8 இறை வார்த்தை 47 இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறார். நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல, அதனால் அவர் சொல்லுக்கு செவி சாய்ப்பதில்லை. அப்போ நாம் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நாம் கடவுளை சார்ந்தவர்களா இல்லையா? இப்போ கடவுளை சார்ந்திருந்தோம் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம், பதில் கொடுப்போம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வளமான வாழ்வாக இருக்கும். அப்போ பல நேரங்களில் நம்ம ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுப்பதில்லை? ஒன்று, உலக நாட்டங்கள், உலக இன்பங்கள், சிற்றின்பங்களை தேடி நாம் வந்து அலைகின்றோம். அதற்கப்புறம் ஆண்டவரை நம்புவதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதில்லை, அவருடைய வாக்குறுதியை நாம் வந்து நம்புவதில்லை. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வாசகத்தில் பாருங்க, அங்கு இறை வாக்கின எசாயா மிக அழகாக மனிதனுடைய ஒரு நிலையற்ற வாழ்க்கையை குறித்து ரொம்ப பேசுகிறார். நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து புல்லை போன்றது. ஆக அந்த புல் என்ன செய்யும் அப்படின்னா, அது வந்து உலர்ந்து போகும், வதங்கி போயிடும் அப்படிலாம் சொல்கிறார். அப்போ கடவுள் படைத்த அந்த வாழ்க்கை அது எப்படின்னா, ஒரு புல்லை போன்ற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒரு புல்லை போன்று இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்வு பலன் கொடுக்கணும், என்றும் மலர்ந்து இருக்கணும், வதங்காமல் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா, என்றும் அழியாத வார்த்தையை நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா பற்றி கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், உண்மையில் மானிடர் புல்லை ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்போ நாம் என்றென்றும் முகமலர்ச்சியோடு நம்முடைய வாழ்வு வளமானதாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்று தான், அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கணும். அவருடைய குரல் எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை வழியாக. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அருள் பணியாளர்கள், குருக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டின் வழியாக, அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தின் வழியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செவி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ஒரு நிரந்தரமான வாழ்வு உண்டு என்பதைத்தான் ஆண்டவர் கூறுகிறார். இன்னும் தொடர்ந்து முதல் வாசகத்தில் வந்து இறைவாக்கு நிச்சயம் சொல்கிறார் பாருங்க, சியோனே நற்செய்தி தருபவளே உயர் மலை மேல் நின்று கொள், எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே என்று அங்கு வந்து கடவுள் எப்படி தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கிறார், தன்னுடைய வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கை அப்படி நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா, குறிப்பாக அந்த திருவருகை காலகட்டத்தில் நம்ம வந்து ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரித்து கொண்டிருக்க வேண்டிய இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உயர் மலை மேல் நின்று கொள். நற்செய்தி தரு சியோனே நற்செய்தி தருபவளே உயர் மலை மேல் நின்று கொள் என்று அங்கே வந்து நமக்கு அறிவிப்பு கொடுக்கிறார். அப்போ உயர் மலை மேல், மலை என்பது எதை குறிக்கிறது? அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருப்பதை நமக்கு வந்து ஒரு வெளிப்படுத்தக்கூடியதாக அல்லது அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சீனாய் மலையில் பாருங்கள், அந்த மேகத்தம்பம் நிறைந்திருந்தது, ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருந்தது. மக்கள் வந்து அந்த மலைக்கு போது வந்து பயப்பட்டாங்க. இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் விடுதலை பண்ண புத்தகத்தில் நாம் வந்து வாசிக்கிறோம். அப்போ மலை என்பது கடவுளுடைய பிரசன்னம். அப்போ அந்த திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை நாம் வந்து அர்த்தமிழ் விதத்தில் கொண்டாடணும் அப்படின்னா ஆண்டவரை நாம் வந்து பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவரை பற்றிக்கொள்வதற்கு இறை வார்த்தையை நாம் வந்து மிக ஆழமாக வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் மிக எடுத்துரைக்கிறார். ஆக இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்களினால் இயலாமையினால் சிதைந்து போய் கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் தெரியலை, நமக்கு தெரியலை. எதை தேடி நம்ம வந்து பல காரியங்களை குறித்து தேடிக்கொண்டே இருக்கிறோம். இதில் இங்கே போனால் நமக்கு விடுதலை கிடைக்கும், அந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் என்று நாம் வந்து போய்கொண்டே இருக்கிறோம். நம்ம யாரையும் எங்கும் தேடி போக வேண்டிய தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து வாசிப்போம். இதன் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இந்த வார்த்தைக்கு நாம் வந்து செவி கொடுப்போம். அப்படி செவி கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு பயன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக, பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக நமக்கு இருக்கும். திருவெளிபாடு புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 20 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் என்று அங்கு திருவெளிபாட்டு புத்தகத்தினுடைய ஆசிரியர் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு இந்த கால இந்த கொண்டாட்ட இந்த திருவெளிபாட்டு புத்தகத்தினுடைய இந்த ஆசிரியர் இந்த திருவருகை காலத்தில் ரொம்ப அழகாக எப்படி நம்முடைய இதயத்தை தயாரிக்க வேண்டும். நான் தொடக்கத்தில் சொன்னேன், வெளி அடையாளங்களுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். வெளி தயாரிப்புகள், உங்களோட வீடுகளில் வந்து நீங்கள் வந்து குடில் அமைப்பீங்க, ஸ்டார் கட்டுவீங்க, புதிய ஆடைகள் எடுப்பீங்க, வீட்டை நீங்கள் வந்து சுத்தம் செய்வீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது தான். அதையும் கடந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நான் உன் இதயத்துக்குள்ளே இருக்க விரும்புகிறேன், உன் இதயத்திற்கு அருகில் நான் வந்து தட்டி கொண்டு இருக்கிறேன், நீ அந்த உன்னுடைய இதயத்தை திறந்து வையே, உன்னுடைய பழைய கால அல்லது கடந்த கால வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் எல்லாத்தையும் நீ வந்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கை நீ தொடங்கு, நீ வந்து நல்லதொரு பாவ அறிக்கை வந்து மேற்கொள், அப்படி நல்லதொரு பாவ அறிக்கை மேற்கொண்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள், நான் உன்னோட இருக்க ஆசைப்படுகிறேன் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியினுடைய இறுதியில் பாருங்கள், ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, இச்சிறியோருள் ஒருவரு கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். கடவுள் ஆசைப்படுறாரு நாம் வந்து வழிதவறி போயிடக்கூடாது, நெறிதவறி போயிடக்கூடாது, அவருக்கு உகந்த பிள்ளையாக நாம் இருக்கணும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் கடவுளுடைய விருப்பத்தை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்முடைய இதயத்தின் அருகில் என்று தட்டி கொண்டிருக்கிறார். அந்த இறை வார்த்தை வழியாக, அவருடைய பிரசன்னத்தின் வழியாக. ஆகவே நாம் கடவுளை சார்ந்தவர்கள் என்றால் அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த கல்வாரி பலியிலே இதோ ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய இந்த இறை வார்த்தையை நாம் வந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்க, நீர் எங்களை பாதுகாக்க விரும்புகிறீர், நாங்கள் வெளிதவறி போகக்கூடாது என்று உம்முடைய திருவுளமாக இருக்கிறது. உம்முடைய திருவுளத்தை உணர்ந்து அறிந்து அதை நாங்கள் வாழ்வாக எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க, நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக, உமக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தையின் மீது நாங்கள் என்றும் அசைக்க முடியாத பற்று கொண்டு வாழ எங்களுக்கு தேவையான வல்லமையை தாங்க என்று சொல்லி நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.
துணை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம்.